श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् अखिलात्मगुणावासम् अज्ञानतिमिरावहम् आश्रितानां सुशरणं वन्दे अनन्तारिदेशिकम् श्रीमद्रामानुजाचार्यश्रीपादाम्बूरुहृद्वयं सदुत्तमाङ्गसन्तार्यम् अनन्तार्यम् अहं भजे. இது பங்குனி மாசம். பங்குனியில உத்தர நாளிலே திரு அவதரித்தவள் பெரிய பிராட்டியார். அவருடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தை அடியொத்தி அடியேன் திருமால் அப்படிங்கிற சப்தத்தை திவ்ய பிரபந்தங்களில் ஆழ்வார்கள் பல இடங்களில் பிரயோகித்திருக்க ஓரி இடங்களை பற்றி சிறிது விண்ணப்பிக்க வேண்டும் என்பது பெரியோருடைய கட்டளை. இந்த திருமாலுங்கிற சப்தத்தை திவ்ய பிரபந்தத்தை தேடி பார்த்தோம்னா பல இடங்களில் வருது. எண்ண முடியாத அளவிற்கு வரக்கூடிய ஒரு பதம் இது. கிட்டத்தட்ட அனைத்து ஆழ்வார்களும் அனைத்து பிரபந்தங்களிலும் இந்த சொத்தொடரை பயன்படுத்தியிருக்கிறார். அதுவும் வெறுமை திருமால் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் திருமாலே, திருமாலால், திருமாலை, திருமாலும், திருமால் தன், திருமாலுக்கு, திருமாலுக்கே அப்படின்னு பல வகையான உருவுகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஆழ்வார்கள். இதை தவிர திருமாலிரும் ஜோலை அப்படிங்கிறதும் பல இடங்களில் வருது. ஒரு பிரபந்தத்துக்கு திருமாலைனே பேர். அதை நாம் மாலைன்னு வைத்துக்கொள்ளலாம், திருமால் அவரை பற்றினதும் வைத்துக்கொள்ளலாம். திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் அப்படின்னு ஒரு வசனமும் உண்டு. அப்படி இருக்க நம்ம எதை எடுத்து பேசுறது, எதை விடுறது அப்படின்னா ஒன்றுமே சொல்ல முடியாத விஷயம் அது. அதிர்ஷ்டவசமாக இதை பற்றி பேச வேண்டும்னு நியமித்த பெரியவரே ஓரிரங்களை எடுத்து கொடுத்ததுனால அந்த காரியம் கொஞ்சம் சுலபமாக இருக்கு. அதில் சில இடங்களைப்போ வியாக்கியானத்தை துணை கொண்டு ஓரளவுக்கு அனுபவிப்போம். முதல்ல திருவாய்மொழி 3 முதல் பதிகம் முதல் பாசுரம். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ என்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையொடும் பல்கலனாய் நின் பைம்போன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே அப்படிங்கிறது பாசுரம். இதில் திருமாலே கட்டுரையே நீயே சொல்ல வேணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். இந்த பதிகம் மொத்தமுமே ஆழ்வார் திருமாலஞ்சோலை அழகரின் அழகை அனுபவிப்பதாக அமைந்திருக்கிறது. அவயவழகையும் சமுதாய சோபை இரண்டையுமே அனுபவிக்கிறார் ஆழ்வார். இதற்கு முன்பதிகம் கிளரொளி இளமை அப்படிங்கிற பதிகத்தில் ஆழ்வார் திருமாலஞ்சோலை மலை அனுபவித்தார். இப்பொழுது அந்த மலை மேலே நிற்கக்கூடியவரான அழகரை அனுபவிக்கிறார். 9000 நஞ்சியர் வடமாமலை உச்சி எண்ணுமா போலே திருமலைக்கு அவயவமாய் இருப்பதொரு கல்பகத்தரு போலே இருக்கிற அழகருடைய அபரிச்சேத்தியமான சௌந்தர்யாதிகளை அனுபவித்து விஸ்மிதராகிறார் அப்படிங்கிறார். இதுக்கு முன்பதிகத்தில் பொருளெண்ணி இவ்வுலகம் படைத்தவன் புகழ்மேல் மருள் இல் வன்குருகூர் வன் சடகோபன்னு தனக்கு மருள் கிடையாது அப்படின்னு பாடி முடித்தார் ஆழ்வார். ஆனால் அடுத்த பாசுரத்திலேயே மருள் இருப்பது போல பல சந்தேகங்களை எழுப்புகிறார். மறந்ததுவோ அலர்ந்ததுவோ கலந்ததுவோன்னு இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே அமைந்திருக்கிறது. எப்படி இந்த ஒரு அஜ்ஞானம் ஆழ்வாருக்கு ஏற்பட்டது, மருளில்னு சொன்னாரே உடனே எப்படி மருள் ஏற்பட்டது அப்படின்னா, இந்த அஜ்ஞானங்கிறது பல வகைப்பட்டிருக்கும். அதில் ஒரு வகை சந்தேகம். ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் கர்மத்தினால் ஏற்படுறது. ஆழ்வாருக்கு ஏற்பட்டது கர்மத்தினால இல்லை, அவருக்கு விஷய வைலட்சணத்தால் ஏற்பட்டது இந்த சந்தேகங்கள். கர்மத்தினால சந்தேகங்கள் தாழ்ந்தவை, இந்த சந்தேகங்கள் கொண்டாடத்தக்கவை. அதனால்தான் ஸ்ரீவச்சன பூஷணத்திலும் புள்ளலோகாச்சாரியர் ஞான விவாக காரியமான அஜ்ஞானத்தாலே வருமவை எல்லாம் அடிக்கழஞ்சு வரும் அப்படின்னார். ஆக இந்த அஜ்ஞானம் அவருடைய மேன்மையை காட்டுகிறது. இந்த கலக்கம் இல்லாதவர்கள்தான் தாழ்ந்தவர்கள். விஷய வைலட்சணத்தால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கலக்கம் அது அவருடைய உயர்த்தியை காட்டுகிறது. இதில் ஆழ்வார் என்ன சந்தேகம் எழுப்புறார்னா, பெருமாளே, உன்னுடைய திருமுகத்துடைய சோதிதான் திருமுடியுடு சோதியாக வளர்ந்ததா? உன்னுடைய திருவடியுடைய ஜோதிதான் நீ நின்றிருக்கும் தாமரையின் ஜோதியாக மாறியதா? உன்னுடைய இடை அதில் இருக்கக்கூடிய அந்த ஜோதிதான் உன்னுடைய உடை ஆபரணங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த தேஜஸாக ஏற்பட்டதா? இதை நீயே சொல்ல வேணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். இப்படி பெருமாளுடைய அழகில் ஈடுபட்ட ஆழ்வார் பெருமாளை பார்த்து திருமாலே அப்படின்னு விழிக்கிறார். இந்த இடத்துல திருமாலே அப்படின்னு சொன்னது அவனுடைய ஸ்ரீயப்பதித்தத்தை காட்டுகிறது. வெறும் மாலைன்னு சொன்னால் போறாதா அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு என்னன்னா, பெருமாள் மட்டும் இதுக்கு பதில் சொன்னால் போறாது, இருவரும் சேர்ந்து பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது ஆழ்வாருடைய விண்ணப்பம். ஒன்றுனாடியில் பிராட்டியும் நீயும் கூட எனக்கு அருளி செய்ய வேணும் அப்படின்னு காட்டுகிறார் நஞ்சியர். ஏன்னு கேட்டால், அவனுக்கு சுவாதந்திரம்னு ஒரு குணம் இருக்கு. அதனால் நான் எதுக்கு பதில் சொல்ல வேணும், உமக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவன் ஒதுங்கி நிற்கலாம். ஆனால் பிராட்டியும் கூட இருக்கிறதுனால அவளையும் சேர்த்து ஆழ்வார் விழிப்பதனால இதற்கு பதில் சொல்லியே ஆக வேணும் அப்படிங்கிறார் ஆழ்வார். பிரியவாச்சான் பிள்ளையும், அவள் நித்தியான பாயினி, நித்தியானுபவம் செய்பவள், அவனை விட்டு பிரிவதே இல்லை, எப்பொழுதும் அவனை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறாள். அப்படிப்பட்டவளுக்கும் இப்பொழுது அனுபவிக்கத் தொடங்கிய இவருக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆழ்வாருடைய விண்ணப்பம் அப்படிங்கிறார். மேலும் பெருமாளுடைய பல அழகையும் ஒவ்வொன்றாகவும் சேர்த்தும் ஆழ்வார் அனுபவிப்பதனால இந்த திருமாலைன்னு சொன்னது இதுவும் ஒரு சேர்த்தி அழகு அப்படிங்கிறார். ஈட்டில் இதுவும் ஒரு சேர்த்தி அழகு இருக்கிறபடி அப்படிங்கிறது நம்பிள்ளையுடைய திருவுள்ளம். ஆழ்வாருக்கு தத்துவ இதங்களில் சந்தேகமே இல்லை. ஆனால் பெருமாள் விஷயத்தில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அது விஷய வைலட்சணத்தின் கௌரவத்தினால அது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இதற்கு யாரால் பதில் சொல்ல முடியும், நீயே தான் பதில் சொல்ல வேண்டும்னு பெருமாளை பார்த்து சொல்லுகிறார். அதாவது பிராட்டியுடன் சேர்ந்திருக்கும் பெருமாளை பார்த்து சொல்லுகிறார். எப்படி இருக்குன்னா, முதல் திருவந்தாதியில் பொய்யை ஆழ்வாரும், பாலன் தனதுருவாய் ஏழகுண்டு ஆளலியின் மேல் அன்னு நீ வளர்ந்த மெய்யென்பர் ஆளன்னு வேலநீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோழ சூழ் கொண்டெடுத்தாய் சொல்லுன்னு பெருமாளையே கேட்ட மாதிரி இங்கேயும் அமைந்திருக்கிறது. அடுத்து திருவாய்மொழி இன்னொரு பாசுரம், 8:10, 8:11 பாசுரம், பலஸ்ருதி பாசுரம். தெருளும் மருளும் மாய்த்து தன் திருந்து செம்மொன் கடலடி கீழ் அருளியிருத்தும் அம்மானாம் அயனாம் சிவனாம் திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் ஓர் ஆயிரத்தொழிப்பத்தால் அருளி அடிக்கீழ் இருத்தும் நம்மண்ணல் கருமாணிக்கமேனு ஆழ்வார் இந்த பாசத்தில் காட்டுகிறார். இது கண்கள் சிவந்து பதிகம். இதுக்கு முன்னாடி பெருமாள் ஆழ்வாருடன் கலந்தான். ஆனால் ஆழ்வார் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் நைச்சியம் பாவித்து பின்வாங்கினார். அதை பார்த்த பெருமாள் என்ன பண்ணான்னா, ஆழ்வாருக்கு அவருடைய ஆத்மஸ்வரூப வைலட்சணத்தை காட்டுகிறான். அதை இந்த பதிகத்தில் சொல்லுகிறார் ஆழ்வார். அதில் பல சூத்திரியில் தெருளும் மருளும் மாய்த்துன்னு தன்னுடைய ஞானம் அஜ்ஞானம் இரண்டும் கலசி இருக்கும் தன்மையை கழித்து பெருமாளே ஆழ்வாரை தன்னுடைய திருவடி கீழே வைத்துக் கொள்ளுகிறான். அவன் யாருன்னு கேட்டால், அவன் சிவனுக்கும் அந்தரியாமி பிரமனுக்கும் அந்தரியாமி. அப்படிப்பட்ட அவன் என்ன பண்ணான்னா, அருளப்பட்ட சடகோபனுடையர், அதாவது ஆழ்வாருக்கு மயவர மதினம் அருளினான். அப்படி அவன் செய்தவன் தன்னை மட்டுமில்லை, ஆழ்வாரை போலவே மற்றவர்களையும் தன்னுடைய திருவடி கீழே வைத்துக் கொள்வான் அப்படிங்கிறார். அதனால தான் இந்த இடத்துல திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் அப்படிங்கிறார். என்ன கேட்டால், அவன் மாலாக இருந்தால் முன்னாடி சொன்ன மாதிரி சுவாதந்திரத்தால் நம்மை நிரசிக்கக்கூடும். ஆனால் அவன் திருமால் அப்படிங்கிறதுனால பிராட்டியோடும் சேர்ந்திருப்பதனால எல்லோரையுமே அவனே வந்து தன் திருவடி கீழே வைத்துக் கொள்வான் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆழ்வார் காட்டுகிறார். முமுட்சுப்படியிலும் நீரிலே நெருப்பு கிளறுமா போலே குளிர்ந்த திருவுள்ளத்திலே அபராதத்தாலே சீற்றம் பிறந்தால் பொறுப்பது இவளுக்காக அப்படிங்கிறார். அதனால அவளுடைய புருஷகாரத்தினால்தான் ஏற்படும், அதனால அவன் ஸ்ரீயப்பதி, அதனால அவன் திருமால். அதனால்தான் திருந்து செம்பொன் கழல் அப்படிங்கிற இடத்துல வியாக்கியானத்தில் அதை வீரக்கழல் அப்படிங்கிறார். ஈட்டில் இப்போதை வீரக்கழல் பிராட்டி முன்னாக ஆசிரியத்தாரை தன் கையிலும் பிறர் கையிலும் காட்டிக்கூடாத வீரக்கழல் அப்படிங்கிறார். அருளப்பட்ட சடகோபன் அப்படிங்கிறதுனால கிருப்பைக்கு விஷயபூதரான ஆழ்வார், இவ்வருளுக்கு வாய்த்தலை பிராட்டி என்கை அப்படிங்கிறது பூர்வருடைய வியாக்கியானம். வாய்த்தலைனா இந்த வாய்க்காலின் தலை, அதாவது அதனுடைய அந்த ஆரம்ப இடம், உற்பத்தி ஆகும் இடம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பிறப்பிடம்னு சொல்லலாம். ஆக இந்த இடத்துல அருளுக்கு பிறப்பிடம் பிராட்டி அப்படிங்கிறதுனால தான் திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் அப்படின்னு காண்பித்தார் ஆழ்வார் அப்படிங்கிறது நம்முடைய பூர்வாச்சாரருடைய ஆச்சரியமான வியாக்கியானம். மூணாவது திருப்பாவை 30 பாசுரம் கடைசியில் எங்கும் திருவருள் பற்றி இன்புரு எம்பாவாயின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி திருமால் அப்படிங்கிற சொல்லை பிரயோகம் செய்கிறாள் பிராட்டி. செங்கண் திருமுகத்து செல்வத் திருமால் அப்படின்னு அவனுக்கு ஒரு அழகான ஒரு பட்டம் கொடுக்கிறாள் தாயார். முதல் 28 பாசுரங்களில் பறைவனும் பறைவனும்னு கேட்டுக்கொண்டே வந்தார்கள் இந்த கோபியர்கள். அதில் 28 பாசுரத்தில் உபாய சுரூபத்தையும் பிரபந்த தாத்பரியமான அந்த கைங்கரியத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற தங்களுடைய துறையையும் அதை அவனே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் காட்டினார்கள். ஆனால் 29 பாசுரத்தில் நாங்கள் அதற்காக வரவில்லை, ஏதோ மற்றவருடைய எண்ணத்துக்காக இந்த நோன்பு அப்படிங்கிறத ஒரு வியாஜமாக வைத்து கொண்டு வந்தோம், எங்களுக்கு என்ன வேணும் கேட்டால் நித்திய கைங்கரியம் வேணும், அதைத் தவிர எங்கள் மனசில் வேறு எதுவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற விண்ணப்பத்தை அங்கே வைத்தார். இது திருவாய்மொழியில் அம்மா அடியேன் வேண்டுவது இதேன்னு ஆழ்வார் காட்டினபடியும் வழுவிழா அடிமை செய்ய வேண்டும் காட்டினபடியும் அந்த ரீதியிலே இது அமைந்திருக்கிறது. இதுக்கு அடுத்தது 30 பாசுரம், இதுவும் பல ஸ்ருதி பாசுரம். அதை 3000 பெரியவாச்சாம்பிள்ளை எப்படி சாதிக்கிறார்னா, இப்பிரபந்தம் கற்றார் பிராட்டியாலும் எம்பெருமானாலும் சர்வகாலமும் விஷயீகரிக்கப்படுவார்கள் என்கிறார்கள் அப்படிங்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஆரம்பத்தில் வங்கக்கடல் கடைந்த மாதவன் அப்படிங்கிறார். இந்த இடத்துல மாதவன் அப்படிங்கிற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் வந்தாலும் பூர்வர்கள் என்ன காட்டுறான்னா, இந்த இடத்துல அது ஸ்ரீயப்பதிங்கிற அர்த்தத்தில் வருகிறது. திருப்பாயிரம் முதல் பாசுரத்தில் நாராயணான்னு சொன்னாள், அப்புறம் 28 பாசுரத்தில் சிறுபேர் அழைத்தனும்னு சொல்லி கோவிந்தான்னு அவனுடைய திருநாமத்தை சொன்னாள், இப்போ இந்த இடத்துல மாதவன் அப்படிங்கிற. அதில் சொன்ன மாதிரியே கடைசியில் செல்வத் திருமால்னு திருமால்னு வெளிப்படையாகவே சொல்லுகிறாள் ஆண்டாள். இவன் வெறும் மாதவன் இல்லை, வங்கக்கடல் கடைந்த மாதவன். தேவர்கள் எல்லாம் அந்த கடல் கடைந்ததுனால தங்களுக்கு என்னென்ன வேணும் கிடைக்கணும்னு நினைத்தார்களோ அதையெல்லாம் இவள் மூலமாக பெற்றார்கள். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பெருமாளும் தனக்கு வேண்டும் ஒன்றை பெற்றுக்கொண்டான். அது என்னன்னு கேட்டால், இது தாயாரதம். விண்ணவர் அமுதுண அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே அப்படிங்கிறார் பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார். 6000 ஸ்ரீ கோபிமாருடைய ஆசிரணிய விஷயம் கிருஷ்ணனாய், அந்த ஆசிரணம் பல பரியந்தமாவது பிராட்டி சம்பந்தத்தாலேயாய், அவள் தன்னை பெருகைக்கு அவன் வியாபடுத்த வியாபாரம் அமிர்த மதனம் அப்படிங்கிறார். அமுதம் கொண்ட பெருமான் திருமார்வன் அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார் இன்னொரு இடத்துல. அதனால மாதவன் சொன்னது அவன் பிராட்டியை அடைந்த விஷயத்தை காட்டுகிறது. ஆசிரணிய வஸ்து லக்ஷ்மி சகிதம், ஆசிரயணம் லக்ஷ்மி சனாதம் என்கின்றனர் நம்முடைய பூர்வர்கள். இது முதல்ல. கடைசியில் வரும்போது செல்வத் பெருமாள்னு சொன்னதுனால உபய விபூதி யுக்தனான ஸ்ரீயப்பதி அப்படிங்கிற அர்த்தத்தை காட்டுகிறாள் ஆண்டாள். ஆக ஆரம்பத்தில் ஒரு ஸ்ரீயப்பதித்வம், முடிக்கச்சேயும் ஒரு ஸ்ரீயப்பதித்வம். ஆக இந்த பாசுரத்தில் 2 தாயாருடன் சேர்ந்திருக்கக்கூடிய நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் சொன்னதுனால இது துவயம், துவயத்திலே சொன்னபடியே இங்கும் சொல்லிற்று என்கை என்கின்றனர் நம்முடைய பூர்வாச்சாரர்கள். அதனுடைய பலன் என்ன கேட்டால், திருஷ்டம் அதிர்ஷ்டம் இரண்டிலும் அவ்விருவரையும் அடைந்து கைங்கரியம் செய்வது, அதாவது மிதுன கைங்கரியமே பலம் அப்படிங்கிறதை காட்டுகிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில். கடைசியாக திருவாய்மொழி மற்றும் ஒரு பாசுரம், 8:10, 3 9 திருமால் நான்முகன் செஞ்சடையான் எண்ணியவர்கள் எம்பெருமான் தன்மையை ஆறு அகிர்ப்பார் பேசியன் உருமா முதல்வா ஒழிப்பிரான் என்னை ஆளுடைய கருமாமேனியன் என்பன் என் காதல் கலக்கவே அப்படிங்கிறார் ஆழ்வார். இந்த இடத்துல திருமால்னு சொன்னது திருமாலே நம்ம சேர்த்துக்கணும், பெருமாளை விழிக்கும் சப்தம் அது, அந்த உருவிங்கே மறைந்திருக்கிறது. அது இல்லாமல் பார்க்கும்போது சிலர் திருமால் நான்முகன் செஞ்சடையான் எண்ணியவர்கள் அப்படிங்கிறத ஒரே ஒரு வரியாக எடுத்துக்கொண்டு திருமூர்த்தி சாமி ஆழ்வார் சொல்லுகிறாரோ அப்படின்னு சந்தேகப்படுவார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த திருமால் அப்படிங்கிறத அந்த விழி சப்தமாக எடுத்துக்கொண்டு முதல் பெருமாளை அழைத்து விட்டு, பிறகு நான்முகன் செஞ்சடையான் எண்ணியவர்கள் எம்பெருமான் தன்மையை யார் அறிகிப்பார்னு சொல்லி இந்த திருமால் அப்படின்னு தான் அந்த எம்பெருமான் அப்படின்னு காட்டுகின்றனர் நம்முடைய பூர்வர்கள். அப்படிப்பட்டவர்கள் பிராட்டியுடன் இருக்கும் முன்னை அறிந்து கொள்வார்களா? உன் சௌக்குமாரியாதிகளை அறிவர்களோ என்ற விடத்தில் சேர்த்திக்க மங்களாசாசனம் பண்ண வல்லர்களோ என்கிறார் ஆழ்வார் அப்படிங்கிறது நம்முடைய பூர்வாச்சாருடைய வியாக்கியானம். யார் இந்த திருமால் அப்படின்னு கேட்டால், அவனை உருமா முதல்வன் ஒழிப்பிரான் என்னை ஆளுடைய கருமாமேனியன் அப்படிங்கிறார் ஆழ்வார். உருமா முதல்வன் சொன்னதுனால விலட்சணமான பரமகாரணன் அவன் அப்படிங்கிறதும், ஒழிப்பிரான்னு சொன்னதுனால காலம் முதலான சகல பதார்த்தங்களுக்கும் சுவாமி அப்படிங்கிறதையும், என்னை ஆளுடைய கருமாமேனின்னு சொன்னதுனால என்னை அடிமை கொண்டவன் அப்படிங்கிற அவனுடைய அந்த குணங்களையும் காட்டுகிறது என்கிறார் ஆழ்வார். இந்த மூன்றுமே இந்த திருமால சப்தத்தில் அன்வைக்கும். முமுட்சுப்படியில புருஷகார பலத்தாலே சுவாதந்திரியம் தலை சாய்ந்தால் தலையெடுக்கும் குணங்களை சொல்லுகிறது நாராயண பதம் அப்படின்னு சொல்லி, அவையாவன வாத்சல்யமும் சுவாமித்வமும் சௌஷீல்யமும் சௌலபியமும் ஞானமும் சக்தியும்னு காட்டியிருக்கிறார். அந்த அனைத்து குணங்களும் அந்த ஸ்ரீசம்பந்தத்தால வெளிப்படுகின்றன சொன்னது போல அவையெல்லாம் இங்கே இந்த மூன்று பதங்களிலே அடங்கியிருக்கின்றன நம்ம கொள்ளலாம். ஆக இந்த திருமால் அப்படிங்கிற இந்த ஒரு சப்தத்தை ஆழ்வார்கள் பல இடங்களிலே பிரயோகம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த ஒரு சில இடங்கள்லேயே நம்ம பார்க்கிறோம் பலவிதமான சம்பிரதாய உட்கருத்துக்களையும் ஆழ்ந்த தத்துவங்களையும் வெளிக்கொணர்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது இவ்வளவு சாமானியமாக சொல்லி முடிக்கக்கூடிய விஷயம் அன்று, பறக்க கட்டுணர வேண்டிய விஷயம். இருந்தாலும் கொடுத்த அவகாசத்தில் சுருக்கமாக பூர்வாச்சாருடைய வியாக்கியானத்தை துணை கொண்டு ஒரு சிறு திவலையை அடியேன் பெரியோர் முன்னே சமர்ப்பித்தேன். குற்றம் குறைகளை பொறுத்தவர்கள் பிரார்த்தித்து அடியேன் அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிழேஸ்வரனும் அடியேன் மதுரகவிதாசன்.